राधे कृष्ण श्रीमते रामानुजाय नमः। पिंपिल्लै वाक्यम் நேரமானவன தானாகவே உங்களுக்கும் ஒரு பரபரப்பு வந்துடுறது, எனக்கும் ஒரு பரபரப்பு வந்துடுறது இல்லையா? இன்னைக்கு என்ன வாக்கியம், இன்னைக்கு என்ன விஷயம், இப்படி நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணிட்டாள் இந்த பெண்பிள்ளை. அதாவது பெண்பிள்ளை ரசிகர்கள், பெண்பிள்ளை அடிமைகள், பெண்பிள்ளையுடைய குழந்தைகளாகவே நாம் மாறின்றிருக்கோம். பெண்பிள்ளை வாக்கியம், ஒரு அம்மா ஒரு சின்ன குழந்தைக்கு நன்னா சாதத்தை மைய பிசைஞ்சு அதுக்கு வாயில் ஊட்டுவா இல்லையா, அந்த மாதிரி பெண்பிள்ளை அழகாக இதிகாச புராண ஆழ்வார் ஆச்சாரியர்கள் விஷயங்களை நன்னா பிசைஞ்சு நம்ம சுவீகரிக்கக்கூடிய அளவில் சின்ன சின்ன வாயா ஊற்றா. அதனால தான் நமக்கு இதுக்கு ஒரு வசீகரத்தை மாற்றின்ட்டோம். பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்றாள் அழகா, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போலே, அக்கரைக்கே விட்டேனோ குஹப்பெருமாளை போலே. அடுத்தது சொன்னா, அரக்கனுடன் பொருதேனோ பெரியவுடையார் போலே. அடுத்த வாக்கியம், இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போலே, அக்கறையில் கொண்டு விட்டவன் குஹன், இக்கரைக்கு வந்தவன் விபீஷணன். இக்கரைக்கே வந்தேனோ அப்படின்னு சொல்லவள் இந்த வார்த்தையை அழகு, இக்கரைக்கே சென்றேனோ. அழகா பெண்பிள்ளை பாரதவாசிகளுக்கு இது இக்கரை, ரைட்டா? ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர்களுக்கு இது அக்கறை. இப்போ நமக்கு வந்து ஸ்ரீலங்கா அக்கறை, அக்கறை சீமைன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இங்கே சிங்கப்பூரில் இருக்கானா அவள் அக்கறை சீமை, மலேசியாவில் இருக்கானா அக்கறை சீமை, அமெரிக்கா யூரோப் எல்லாமே நமக்கு இல்லாமல் இன்னும் இருக்கிற அக்கறை சீமை, துபாய் எல்லாமே அக்கறை சீமை. ஆனால் நம்ம இங்கே இருக்கோம், இப்போ இந்த கரைக்கு யாராக வந்தால் இக்கரைக்கே வந்தேனேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் பெண் பிள்ளை சொல்கிறான், நான் இருக்கிறது இக்கரை, இக்கரைக்கு தான் வந்தான், ஆனால் சென்றேனும் விபீஷணனை போலே. இந்த கரைக்கு சென்று விட்டானா, எங்கேருந்துன்னா லங்கையிலேருந்து இக்கரைக்கு சென்றான், அக்கறையிலேருந்து இக்கரைக்கு சென்றான் சொல்றான். விபீஷணன் ராவணனுடைய தம்பி, சூர்பனகா முதல் முதல்ல ராமனை பார்க்கறா பஞ்சவட்டி சமீபத்தில். அப்ப தன்னுடைய குடும்பத்தை பத்தி சொல்லும்போது சொல்றான், விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதக. எங்கள் கூட்டத்தில் ஒரே ஒருத்தன் தான் உருப்படாதவன் இருக்கான், யார் அப்படின்னா விபீஷணன். விபீஷணஸ்து தர்மாத்மா, எங்கள் ஆயுசில் எங்கள் கூட்டத்தில் எல்லாரும் அதர்மத்தினாலேயே ஜீவிச்சுருக்கோம். ஆனால் எங்கள் கூட்டத்தில் உருப்படாத ஒருத்தன், இந்த ராட்சச குணங்கள் இல்லாத ஒருத்தன் விபீஷணன். விபீஷணஸ்து தர்மாத்மா, தர்மாத்மாவன் நது ராட்சச சேஷ்டித்தக, ராட்சசனுடைய சேட்டை இல்லாதவன், அந்த குணம் இல்லாதவன் விபீஷணன். ரொம்ப விசேஷமானவர் விபீஷணன். ராவணனை பார்த்து தைரியமாக சொல்றார், நீ பண்ணுறது தப்பு, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஹனுமானை கொண்டு போட்டுடணும்னு சொல்லும்பொழுது, இல்லை பண்ணாதீங்கோ, தூதுவனை கொல்லக்கூடாது, அது ராஜ தர்மம் இல்லைன்னு சொல்லி தடுத்தவர். அப்படி பாகவத கைங்கரியம் பண்ணார், ஆஞ்சநேயரை கொலை பண்ணாமல் காப்பாற்றிட்டார். வச்சுக்கோங்களேன், ஆஞ்சநேயர் வாழலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் தன்னுடைய வாக்குனாலே ஆஞ்சநேயர் பார்த்தார், இந்த ஊரில் கூட ஒருத்தன் நல்லவன் இருக்கானே அப்படின்னு பார்த்தார். அந்த பலம் என்ன எடுத்தனா, ஒரு சிட்டியில் ராவணனுக்கு அட்வைஸ் பண்ணும்பொழுது இந்திரஜித், ராவணனுடைய பிள்ளை மற்றவாள்லாம் விபீஷணனை கேவலமாக பேசிட்டார். ஒரு சிதியில் ராவணன் சொல்கிறான், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, கூடவே சில வியாதிகள்லாம் நம்ம பிறக்கும்போது கூட வந்துடும், அது நம்மளை வாழவும் விடாது சாகவும் விடாது, படுத்தி எடுத்துடும். அந்த மாதிரி நீ உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, எனக்கு ஒத்தாசை பண்ண மாட்டேங்கிற, ராமன் நல்லவன் கொண்டாடுற, போ உன்னை பார்க்குறதே எனக்கு பிடிக்கலை, எங்கேயாவது போன்னுட்டானா. உடனே விபீஷணன் என்ன பண்ணால், சரி மரியாதை இல்லாத இடத்துல இருக்க வேண்டாம். ஒன்று சொல் பேச்சு கேட்கல, ரெண்டு இன்னொன்று அதர்மம் பண்ணுறதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். நம்ம சொல்கிறோம் அவன் திருந்துறா மாதிரி இல்லை. கர்ணன் மாதிரி துரியோதனன் கூட நிற்கப்படாது, அது பெரிய தப்பு பண்ணிட்டான் கர்ணன். தப்பு பண்ணுறான்னு உடனே ஏ துரியோதனை அப்படி பண்ணாதுன்னா பல இடங்களில் கடன் இது வேண்டாம் அப்படி வேண்டான்னு சொல்கிறான். ஆனால் இந்த செஞ்சோட்டு கடன் ஒன்று வச்சுட்டு அவன் கூட இருந்துவிட்டான் பாருங்கோ, அதனால தான் கர்ணன் அந்த பாடுபட்டான். ஆனால் விபீஷணன் பார்த்தான் இது சரி வராது, இவன் சொல் பேச்சு கேட்கறதா இல்லை, இவன் தர்மவானா இல்லை, இவனால் எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி விபீஷணன் கிளம்பிட்டான். அப்பொழுதே அங்கு அப்பொழுதே கிளம்பிட்டான். மனைவி பெண்டு பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, ராஜ்யத்தை விட்டுட்டு, சொத்தை விட்டுட்டு, பந்துக்களை விட்டுட்டு, தக்வா லங்காம் அப்படின்ற மாதிரி லங்கையை விட்டான். சொந்த நாட்டை விட்டான், சொந்த பந்தங்களை விட்டான், மனைவி மக்களையும் விட்டுட்டான். மனைவி மக்களையும் அழகா விட்டுட்டான். ஏன் அப்படின்னா ராமனை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் மனைவி மக்களையும் விட்டுட்டு கிளம்பிட்டான் விபீஷன். சந்தோஷம்ன்றதை விட அதுதான் தர்மம்னு கிளம்பினான் விபீஷன். நேர கிளம்பி வந்துட்டான், ஆகாச மார்க்கமாக ராமன் இருக்கிற பக்கம் வந்துட்டான். திருப்புல்லானை திவ்ய தேசம், திருப்புல்லானி திவ்ய தேசம் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த திவ்ய தேசத்துக்கு விபீஷணன் வந்தான். அப்போ ராமச்சந்திரமூர்த்தி அங்கே இருக்கார், அழகாக பகவான்கிட்ட விஷயம் சொல்லி அனுப்புகிறான் விபீஷணன் சுக்ரீவன் மூலமாக. இந்த மாதிரி நான் ராவணனுடைய தம்பி, விபீஷணன்னு பேர், ராமனே கதின்னு வந்திருக்கேன், இதை ராமச்சந்திரமூர்த்தியின் இடத்துல சொல்லுங்கோ அப்படின்ட்டான். ஆகாசத்தை அப்படி காத்துட்டுருக்கான். சுக்ரீவன் போய் பகவான் இடத்துல சொல்கிறான். ஆச்சரியமாக பகவான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறார், சேர்த்துக்கலாமா கூடாதா வேண்டாமா எல்லாம். அப்போ ஒவ்வொருத்தராக வேண்டாம் சரி இல்லை எல்லாம் சொல்லின்னு இருக்கா. சுக்ரீவன் சொல்கிறான் இவன் இந்த சமயத்தில் அண்ணனை நம்பி விட்டு அண்ணனை ஏமாத்திட்டு வந்துட்டான், இவனை போய் நம்ம எப்படி சேர்த்துக்கலான்றான். இதே சுக்ரீவன் தான் வாலியை வதம் பண்ணு ராமான்னு சொன்னவன். அவாவா காரியம் வரும்பொழுது ஒரு அர்த்தம் பண்ணிக்கிற வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சொன்னவன் இதெல்லாரும் கூடாதுன்னுட்டான். அழகா ஆஞ்சநேயர் கேட்டார், ஆஞ்சநேயர் சொன்னார் சேர்த்துக்கலாம் பிரபு, நிச்சயமாக சேர்த்துக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களையே கதின்னு வந்திருக்கார், இதை கொண்டு அவரை சேர்த்துக்கலாம் அப்படின்னுட்டார். உடனே பகவான் அப்பொழுதுதான் சொல்கிறான், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி தீச்சையாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. அன்னைக்கு விபீஷணன் வரலன்னா இன்னைக்கு இந்த சரணாகதி ஸ்லோகம் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். பகவான் சொல்கிறான், ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன் என்னிடத்துல யாராவது சரணாகதி பண்ணிட்டாள்னா அவர்களுக்கு எல்லா பூதங்களிடமிருந்தும் எல்லா சமயத்திலையும் எல்லா விதத்திலேயும் அபயம் அளிக்கிறேன், இது என்னுடைய விரதம். பகவான் அப்போதான் சங்கல்பம் பண்ணுறான், ஆச்சரியமாக என்ன சரணாகதி பண்ணானா விட மாட்டேன் அப்படின்றார். அதுக்காக பகவான் ஒரு புறா கதையெல்லாம் வேற சொல்கிறார், சொல்லி புறா கூட தன் தங்கியிருக்கிற மரத்து கீழே ஒதுங்கின வேடுவனுக்கு அவ்வளவழகா ஒத்தாசை பண்ணித்து, ரொம்ப அழகான ஒரு புறா கதை சொல்லிடுவான் அந்த கதையும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வேடுவன் காட்டில் அலையிறான், ஒன்றும் கிடைக்கல, கடைசியில் ஒரு புறா அவனுக்கு கிடச்சிது. ஆனால் நல்ல மழை, அந்த புறாவை பிடிச்சாச்சு, சரி இது கிடச்சதே எடுத்துன்னு போகலான்னு சொல்லி வரான். நல்ல மழையாக இருக்கிறதுனால ஒரு மரத்து கீழே ஒதுங்குறான், குளிர் நடுங்கிறது அவனுக்கு. இவன் எந்த புறாவை பிடிச்சின்னு இருக்கானோ அந்த புறாவோட ஜோடி புறா அந்த மரத்தில் தான் இருக்குது, இவன் வாழக்கூடிய மரம் அது தான். அப்போ இன்னும் அந்த புறா பார்த்து தான், ஆ என்னோடய ஜோடி புறாவை பிடிச்சிட்டானேன்னு. அப்போ இந்த ஜோடிப்புறா சொல்லித்தான், அதெல்லாம் கிடையாது, அவனை ஒன்றும் தப்பாக நினைக்காது, தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் இன்னைக்கு நாம் தங்கக்கூடிய இந்த மரத்தடி கீழே வந்திருக்கான். அவன் மழையில் நனைஞ்சிருக்கான், முதல்ல அவனுடைய குளிர் போகிறதுக்கு எங்கேருந்தாவது சுள்ளியெல்லாம் கொண்டு வா அப்படின்னு கொடுத்து, உடனே இது போய் இங்கேருந்து காஞ்ச சருகெல்லாம் கொண்டு வந்து போட, அழகாக அதை கொண்டு அவன் தீ கொளித்தான். தீ காஞ்சான், இந்த நல்லா நெருப்பு குளிர் காஞ்சான், அழகா அவனுக்கு ஒரே பசி. அப்ப மின்னூர் புறா சொல்லி தனியாக பழம் கொண்டான். உடனே போய் பழம் எல்லாம் கொண்டு வந்தது. அப்படியே அவனுக்கு பசி ஆறலை. உடனே இந்த புறா தானே அந்த தீயில போய் விழுந்து தன் சரீரத்தை கொடுத்து அவனுடைய பசி ஆற்றிட்டுன்னு பகவான் சொல்லிட்டு அந்த கதையை சொல்றான். ஒரு புறா தன்னுடையதான மரத்தடிக்கு வந்தான்ற ஒரு காரணத்துக்காக எவ்வளவு பண்ணும் பொழுது, இஷ்வாகு வம்சத்தவன் நான், சிவி சக்கரவர்த்தி, ஹரிச்சந்திரன், அம்பரீஷன், ரகு ராஜன், தசரத மகாராஜா, இவா வம்சத்துல வந்த நான் போய் என்னையே நம்பிந்து வந்தவனை கைவிடுவேனோ, வந்தது ராவணனாகவே இருந்தாலும் அபயம் தருவேன்னுட்டார் சுவாமி. எப்பேற்பட்ட வார்த்தை பார்த்துக்கோங்க. சரணம்னு ஒருத்தன் வந்துட்டானா கைவிடமாட்டார். தந்தால் அடைந்தார்க்கெல்லாம் அப்படின்ற ஆழ்வார்லாம். சரணம்னு வந்துட்டோம்னா சரணமடைந்தாருக்கு வைகுந்தம் தரும்பிரானார். அப்ப பகவானே எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அவன் காலில் விழுந்துட்டோம்னா கிருப பண்ணிடுவானாம். அப்படி ராமச்சந்திரமூர்த்தி சரணாகதி அப்படின்ற ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்ததுக்கு காரணமே விபீஷணன் தான். இந்த பக்கம் பகவானை பற்றி பேசிட்டு இருக்காரா, அதுக்குள்ள இந்த குரல்கள்லாம் குதிக்கிறதா விபீஷணனை பிடிக்கிறதுக்கு. எதுக்கிடான்னா, ஆஞ்சநேய மூர்த்தி போய் லங்கையில் சீதையை பார்த்துட்டும் லங்கையெல்லாம் இறைச்சிட்டு வந்தோடனே ராமன் ரொம்ப குஷியாகி அவர் ஆலிங்கனம்லாம் பண்ணிட்டார். அப்போதுலேருந்த குரங்குகள்லாம் நம்மளும் ஏதாவது நாலு ராட்சத பயிரை கொண்டு போடணும், ராமன் கிட்ட சங்கம் அதாவது சன்மானம் வாங்கணும் குதிச்சிருக்கலாம். ஒன்னபடி என்னபடின்னு அவ்வளோ அழகாக அந்த விபீஷணன் அத்தனை ஆச்சரியமாக அழகாக. அதுக்கப்புறம் விபீஷணனை பகவான் சேர்த்துக்கிறார். சக்ருதேவ பிரபன்னாய தவா ஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. இதை சொன்னார் பகவான். விபீஷன் பகவானத்தை சரணாகதி பண்ணார். என்ன ஆச்சரியம்னா, விபீஷன் ஒருத்தந்தான் சரணாகதி பண்ணான், ஆனால் அவன் கூட ஒரு நாலு மந்திரிகளும் விபீஷன் போனால் நல்லதாக தான் இருக்கும், அவன் போகிற இடம் உத்தமமாக தான் இருக்கும்னு சொல்லி அழகாக அவன் கூட வந்துட்டாளாம். பகவான் வா என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கலையா, வா பேர் என்ன, ஊர் என்ன, ஜாதி என்ன, எதுவுமே விசாரிக்கலையா. விபீஷணனோட வந்தார்கள்ன்ற ஒரு காரணத்தினால அவர்களையும் தன் கோஷ்டியில் சேர்த்துட்டான். எத்தனை வசதி பார்த்தாளா. அதுக்காகத்தான் தலைபாடா அடிச்சுக்கிற எல்லா பிரிவாளும் பாகவதால பிடிச்சுக்கோங்கோ, ஆச்சாரிய புருஷாவை பிடிச்சுக்கோங்கோ, சத்குருநாதனை பிடிச்சுக்கோங்கன்றனா இவாளை பிடிச்சுண்டு நாம சத்கதி அடைஞ்சுடலாம். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த விபீஷணன். அதைத்தான் பெண் பிள்ளை சொல்ற, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போலே. வாழ்க்கையில பகவான்றது ஒரு கரை உண்டு, இன்னொரு கரை பிராரப்தம்ன்ற ஒரு கரை. பிராரப்தம் பந்தம் பாசம் விதி. அந்த கரையிலேருந்து பகவான் இருக்கக்கூடிய இக்கரைக்கு வந்துட்டான் இல்லையா, அதைத்தான் பெண் பிள்ளை சொல்றா. இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போலே. இவ்வளவு அழகு பாருங்கோ. இந்த கரை வந்தாரோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார், அதான் அதிசயம். பகவானை பார்க்கறது எல்லாத்தையும் விட்டார். வெறுமை ரெண்டு கையை கூப்பிட்டு வந்த, பழம் எடுத்துட்டு வரல, பகவானை பார்க்க போறவன் புஷ்பம் கொண்டு வரல. எத்தனையும் பகவான் ராமன் வந்து பகவான் தெரிஞ்சவர் விபீஷன், ஒண்ணுமே கொண்டு வரல. கூப்பின கையோடு அஞ்சலி பரமமுத்ரா. இந்த கை கூப்பி பகவானிடத்துல சாதிக்கிற மாதிரி லோகத்துல வேற எதையுமே சாதிக்க முடியாது. இந்த குழந்தைகள்லாம் நம்ம கிட்ட ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி தன் காரியத்தை சாதிக்கிறதே. அதுபோல கை கூப்பினோம் அப்படின்னா சுவாமி கிட்ட எல்லாம் சாதிச்சுடலாமா. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த விபீஷணனுக்கு பகவான் அப்பொழுதே லங்கா ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். இவரே பட்டாபிஷேகம் கிட்டு போய் தான் வந்தார். ஆனால் இவர் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அவ்வளவு அழகா அவனுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சரித்திரம். திருப்புல்லாணி திவ்ய தேசம், அழகா சரணாகதி விளைந்த இடம் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவார்கள். என்ன ஆச்சரியம்னா, இக்கரைக்கு விபீஷணன் வந்துட்டானா, வந்த உடனேயே பெருமாள் பார்த்தார் இவனை நம்முடையவனா ஏத்துண்டாச்சு. அப்போ விபீஷன் கிட்ட பெருமாள் கேட்குறார், விபீஷணா இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை சூழ்ந்திருக்கு, சமுத்திரம் ரக்ஷையா இருக்கு இந்த லங்கைக்கு, இந்த லங்கைக்கு எப்படிப்பா போகிறது அப்படின்னு கேட்டாராம். இப்போ விபீஷன் யோசனை பண்ணாராம், நான் ஒன்றும் இல்லாமல் வந்தேன், சரணாகதி பண்ணேன், எனக்கு ஒரு பட்டாபிஷேகமே பண்ணி வச்சுட்டார். அப்போ சரணாகதி பலிதமாயிடும் தெரிஞ்சு போயிடுத்தான். உடனேயே என்ன பண்ணானா விபீஷணன் பெருமாளை பார்த்து, நீங்கள் சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணுங்கோ, வழி கிடைக்கும்னுட்டான. யாருக்கும் ஒன்றும் புரியல, என்னடா இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு. ராமன் எவ்வளோ பெரியவர், ஆனால் பகவான் மனுஷனாக நடிச்சுட்டு இருக்கார். அது பாருங்க, சரணாகத வத்சலன் தன்னொருத்த வண்டி வந்துட்டான்னா யாராவது நம்மளை நம்பி வரா வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், என்னை நம்பி வந்திருக்காய், நான் சொல்கிறபடி கேட்டால் எல்லாம் பண்ணி தருவேன், புரிஞ்சுதா, சும்மா ஓஷத்துலாம் இருக்கப்படாது, அது முதல் ரூல் போடுவோம். ஆனால் இங்கே ராமன் அவன்கிட்ட ஐடியா கேட்குறார். உடனே விபீஷணன் சொல்கிறான், நீங்கள் சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னுட்டான். உடனே சுவாமி சரி அப்படின்னு சொல்லி அழகா தர்பசைன ராமனாக ஜோர கடல் கரையில் படுத்துனுட்டார். அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்யானம் சொல்கிற ஒரு கதையை சொல்கிற. என்ன கதை அப்படின்னா, ரொம்ப அழகு, ஈனா பிண்டிருக்கு எருது கெடுத்தாருக்கும் நாளே கெடுக்காய், ஈனா பிண்டிருக்கும் நாளே கெடுக்காய் அப்படின்னுட்டாராம். எட்டு கெடுக்காயின்னு சொல்கிறது உண்டு. ஒரு ஒரு விஷயம் சொல்கிறார். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். ஒரு நாள் அவனுடைய எருது காணாமல் போயிடுத்து, வயலில் விடுற காளை. எங்கெல்லாமோ தேடி பார்த்தான், கிடைக்கல. உடனே சரின்னு சொல்லி பக்கத்து ஊரில் ஒரு ஜோசியர் இருக்கார், ஜோசியர் போய் கேட்போன்னு போய் கேட்டான். அழகா யார் முக்கியமான ஜோசியரோ அவர் இறந்து போயிட்டார், அவரோட புள்ள தான் இருந்தான். அவன் பார்த்தான், இந்த ஜோசியத்தினால கிடைக்கிற சம்பாவனை விட்டுறப்படாது, தியானம் சொல்லி வைப்போன்னு சொல்லி அந்த விவசாயிக்கிட்ட சொன்னானா, நல்ல நாலு கடுக்காயை கரைச்சி அரைச்சி மோரில் கரைச்சி நன்னா குடி, காத்தால் எருது கிடைக்கும்னுட்டானான். உடனே அவன் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு சொல்லி இவன் விவசாயி வீட்டுக்கு போய் அழகாக நாலு கடுக்காயை சாப்பிட்டா வயிற்றால் போகும், பேதி ஆகும். நன்னா நாலு கடுக்காயை அரைச்சி மோரில் கரைச்சி ஜம்முன்னு குடிச்சிட்டான். காலங்காத்தால் இருந்தான் வயிற்ற கலக்கி அதான் எழுப்பி விட்டுது. நேராக ஏரிக்கரைக்கு போனால் அங்கே அவனுடைய எருது மேஞ்சின்னு இருக்கு. இவனுக்கு ஒரே குஷி, ஆஹா எப்பேற்பட்ட ஜோசியர், ஒரு நாலு கடுக்காயில் எனக்கு எருதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டார், இவர் தான் ஜோசியர்னு சொல்லி ஊர் முழுக்க ஒரு பெருமையை சொல்லிட்டான். இதை ஒரு பணக்கார ஸ்திரீ கேட்டுட்டான். அவள் பிள்ளை மாட்டு பொண்ணு இருக்க, ரொம்ப நாளாக வம்ச விருத்தி இல்லை. உடனே சரின்னு சொல்லி தன்னுடைய மாட்டு பொண்ணு ஐஷண்டு போய், இந்த மாதிரி இவளுக்கு இன்னும் பிள்ளை உண்டாகலை, குழந்தை உண்டாகலை, ஏதான பரிகாரம் சொல்லுங்கோ, உங்களை பற்றி இந்த விவசாயி சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னா. இவன் பார்த்தான், நாலு கடுக்காயை சாப்பிட்டான், அழகாக அவனுக்கு எருது கிடச்சிது, அதனால் இவளுக்கும் நாலு கடுக்காய் கொடுப்போம்னு சொல்லி நீ நாலு கடுக்காய் அரைச்சி சாப்பிடுன்னுட்டான். அவன் ஏரிக்கரைக்கு போனான், அங்கே எதிர்ச்சியாக மேய்ஞ்சின்னு இருந்த எருதை பார்த்தான். அதை தான் பெரியவாச்சன் பிள்ளை சொல்கிறார், எருது கெடுத்தாருக்கும் நாளே கெடுக்காய், ஈனா பெண்டிருக்கும் நாளே கெடுக்காயின்னு வியாக்கியானம். அது இவனுக்கு ஒன்றும் தெரியாது, படி கடிச்சு விடுறான். அந்த மாதிரி விபீஷணனுக்கு சரணாகதி ராமனிடத்தில் பண்ணதுனால பலிதமாச்சுன்னு மறந்து போயிடுத்தான். சரணாகதி பலிதமாகும்னு சொல்லிட்டு சாக்ஷாத் பரமாத்மாவை போயும் போயும் ஒரு சமுத்திரராஜனிடத்தில் போய் சரணாகதி பண்ண சொன்னாராம். அதாவது சர்வஜ்ஞனிடத்துல சரணாகதி, சர்வஜ்ஞனா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய பலம் உடையவன், அவனிடத்தில் சரணாகதி பண்ணால் பலித்தமாகும். அல்ப சொல்பமான தேவதைகளிடத்தில் போய் சரணாகதி பண்ணால் பலித்தமாகுமா? இப்போ ஏழரை நாடு சனி பிடிச்சிருக்கு, சரி சனீஸ்வரர்கிட்ட சரணாகதி பண்ணுறோம், ரைட்டா? பண்ணால் என்ன பண்ண முடியும் அவரால்? இந்த ஏழரை வருஷம் அவருடைய வீரியத்தை வேணால் குறைச்சிப்பார், கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் பார்த்துப்பார், என்னை பிடிச்சிருக்கானு. ஏழரை வருஷம் கழிச்சு அவரோட ராஜ்யம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாம் ஒவ்வொன்றா வந்தா ஒவ்வொருத்தருக்கிட்டையா போய் சரணாகதி பண்ணணும் இல்லையா? அதே பிரகமானத்தை சரணாகதி பண்ண தனித்தனியாக போய் வாட்ட சரணாகதி பண்ண வேண்டாம். அதனால சரணாகதியும் சர்வசக்தனிடத்திலே பண்ணணும். விபீஷனுக்கு அது தெரியலையா, சரணாகதி மேலே அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை வந்து கொடுத்தான். அதனால அவன் சொன்னவொடனே சுவாமியும் கருணையங்கடல் கருங்கடல் நோக்கி கிடந்ததுன்னு கம்பன் வாக்கியம் ரொம்ப பிடிச்ச வாக்கியம். அது பகவான் கருணைக்கடல், அவன் கருங்கடல் நோக்கி படுத்துட்டுருந்தான். அவன் கொஞ்சம் கருணை காட்டுப்பா, என் பொண்டாட்டியை போய் பார்க்கணுண்டா அப்படின்னு காடந்தான். ஆஞ்சநேயர்லாம் கண்களில் கண்ணீர் வழிகிறது, எவ்வளோ பெரிய பெருமாள். விபீஷணன் சொன்னார்னு சொல்லி சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி பண்ணுறாரேனார். பகவான் சரணாகதி பண்ணதுனாலே பயந்துன்னு சமுத்திரராஜன் வரலை. மூணு நாள் ஆயிடுது, வரவே இல்லைன்னு பகவான் கோவப்பட்டான். எட்ரா லக்ஷ்மணா, அம்பெடு வில்லடு, சமுத்திரத்தை வத்தடிக்கிறேன்னுட்டாராம். பயந்தடிச்சுன்னு ஓடி வந்தானா சமுத்திரராஜன். ஏன்னா சுவாமி சரணாகதி பண்ணி தான் வந்துட்டோம்னா தான் பெரிய ஆள்னு உலகத்தை நினைச்சுருவா, சுவாமி தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி புரியவத்துக்காக காத்துட்டு இருந்தானா. சில பெரியவா சொல்றா, சமுத்திரராஜனுக்கு ஏன் 3 நாள் ஆச்சு புத்தியில உரைக்கிறதுக்கு அப்படின்னா, சகவாச தோஷமா லங்கையை சுத்தின்னு இருக்கான் இல்லையா, லங்கையில் இருக்கவெல்லாம் கெட்ட பசங்க இல்லையா, இந்த கெட்ட பசங்களோட சுத்தி சமுத்திரராஜனுக்கும் இந்த துஷ்ட புத்தி வந்துடுது. அதனால துஸ்ஸங்க சர்வ தெய்வத்யாஜ்ய, துஸ்ஸங்கத்தை எப்படியா விட்டுடுங்கோ அப்படின்றா. அதனால சரணாகதி பண்ணாலும் சர்வசக்தனான பகவானிடத்திலே பண்ணணும், சரியா? இந்த வாராகி பிரத்யங்கர அவாக்கு இல்லாமல் பண்ணா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. குபேரன்கிட்ட போய் சரணாகதி பண்ணா பணம் கொடுப்பாருனா, அவ்வளோதான் பணம் கொடுக்க முடியும், கடனை அவர் அடைப்பார், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். அதே ராமனிடத்தில் சரணாகதி பண்ணிட்டோம்னா கடனே இல்லாதபடி, ஜென்மாவே இல்லாதபடி பண்ணி கொடுத்துருவார். அவ்வளவு சிரேஷ்டமாக ராமன் சரணாகதி பண்ணவனுக்கு அழகாக பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்துட்டோம். அவனுக்கு அவன் சொன்னான்றதுக்காக அவன் சொல்கிறதையும் பண்ணுறான். அப்பேற்பட்ட சரணாகத வத்சலன் ராமச்சந்திர மூர்த்தி, அவ்வளவு சிரேஷ்டம். விபீஷணனுக்காக பகவான் அவ்வளவு பண்ணார், விபீஷணன் அவ்வளவு கொண்டாடின, இத்தனைக்கு என்னடானா ஒன்றுமே இல்லை, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போல, தன் பக்கம் இருக்கிற கரைக்கு வந்தான்ற ஒரு காரணத்தினாலே. என்ன வாக்கியம் பார்த்தேள, பெண் பிள்ளை அதை சொல்கிற, சுவாமி எல்லாத்தையும் விட்டுவிட்டு பெருமாள் மேலே நம்பிக்கை வச்சு விபீஷணன் வந்தான், நான் உள்ளூரில் இருக்க பெருமாளை விட்டுவிட்டு வெளியூர் போயின்னு இருக்கேன், நீங்கள் என்னடானா என்னை பார்த்து அடி பொண்ணே ஊரை விட்டு போகலாமான்ற அடியாள் முசல் புழுக்க, சுவாமி வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, அட்லீஸ்ட் விபீஷணன் கூட வந்த 4 மந்திரிகள் மாதிரி கூட வந்திருக்கலாமே, அது கூட இல்லை சுவாமின்னுட்டாங்க. இக்கரைக்கே சென்றேனும் விபீஷணனை போலே, இதை இவள் ராமானுஜத்தில் சொல்கிறான். இந்த விபீஷண சரணாகதி போது கூட இருந்த ஐவிட்னஸே லக்ஷ்மணன் தான். பெருமாள் அழகாக இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு கண்களில் கண்ணீர் விடுறான், ஐயோ இந்த விபீஷணனுக்கு தெரியலையே, இவர் சாட்சாத் பிரம்மம்னு அவருக்கு புரியலையே, ஏதோ சிறுபிள்ள சொன்னான்னு விடாமல் சுவாமி வர சின்சியராக சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி பண்ணுறேன்னு தர்மசயனத்தில் படுத்திருந்திருக்காரு, ஏ பிரபு பக்த வாசல்யத்துக்கு ஒரு எல்லை இல்லையோ அப்படின்னு கதறின ராமானுஜர். அந்த ராமானுஜன் தான் இந்த ராமானுஜர். அதை விட ஒரு தடவை சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் உபன்யாசம் பண்ணிட்டுருக்கார் விபீஷண சரணாகதி விஷயத்தை. அப்போ சொன்னேன் இல்லையா, விபீஷணன் வரும்போது இந்த குரங்கு கூட்டம் எல்லாம் வெட்டு குத்து அவனை பிடின்னு கத்திந்ததுன்னு சொல்லேன் இல்லையா, அதை ராமானுஜர் சொல்லிகிட்டு இருந்தார். சொல்லும் பொழுது ராமானுஜருடைய ஒரு சிஷ்யர் பிள்ளை உரங்காவில்லிதாசர் அப்படின்னு அவருக்கு பெயர். உடனே அவர் வேகமாக எழுந்துட்டாராம். ராமானுஜர் கேட்டார், ஏண்டா பையலே எதுக்குடா எழுந்துக்கிறாய், இல்லை சுவாமி இந்த கூட்டத்துக்கும் நமக்கும் ஒத்து வராது, எல்லாத்தையும் விட்டுட்டு ராமனே கதின்னு வந்த விபீஷண ஆழ்வார், விபீஷண ஆழ்வார் சொல்வார், விபீஷண ஆழ்வாரியே ராமதாச கூட்டம் இந்த குரங்கு கூட்டம் வெட்டுவேன் குத்துவேன் கையமுறி காலமுறி கண்ண புடுங்கு காதுகள் இடு எல்லாம் சொல்கிறதுகள், நான் குடும்பம் இப்படின்னு அலைஞ்சின்னு இருக்கேன், நமக்கும் இந்த கோஷ்டிக்கு ஒத்து வரா சுவாமி, அதனாலே எழுந்தேன் அப்படின்னார். உடனே ராமானுஜர் சிரிச்சாடே, அது ராமசபைடா, இது ராமானுஜ சபைடா அப்படின்ட்டு ராமானுஜர் சொன்னாராம், எனக்கு மோட்சம் உண்டுன்னா உனக்கு மோட்சம் உண்டு, என்னுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகளுக்கு மோட்சம் உண்டுன்னா எனக்கு மோட்சம் உண்டு, பெரிய நம்பிகளுடைய ஆச்சாரியர் ஆளவந்தாருக்கு மோட்சம் உண்டுன்னா பெரிய நம்பிகளுக்கு மோட்சம் உண்டு, ஆளவந்தாருடைய ஆச்சாரியன் ஆச்சரியமான மணக்கால் நம்பிகளுக்கு மோட்சம் உண்டுன்னா ஆளவந்தாருக்கு மோட்சம் உண்டு, மணக்கால் நம்பிகளுடைய ஆச்சாரியன் உய்யக்கொண்டாருக்கு மோட்சம் உண்டுன்னா மணக்கால் நம்பிகளுக்கு மோட்சம் உண்டு, உய்யக்கொண்டாருடைய ஆச்சாரியன் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு மோட்சம் உண்டுன்னா உய்யக்கொண்டாருக்கு மோட்சம் உண்டு, ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய ஆச்சாரியன் சுவாமி நம்மாழ்வாருக்கு மோட்சம் உண்டுன்னா ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு மோட்சம் உண்டு, நம்மாழ்வார் ஸ்வயம் பிராட்டியை பிடிச்சின்னு இருக்கார் அதனால் அவருக்கு மோட்சம் உண்டு, பிராட்டியோ எம்பெருமான் திருமேனிலே இருக்கா அதனால் பிரிவே கிடையாது, அதனால் நம்மாழ்வாருக்கு மோட்சம் உண்டு, நம்மாழ்வார் திருவடி சம்பந்தத்தினால ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு மோட்சம் உண்டு, நாதமுனிகள்னாலே சுவாமி ஆளவந்தார் உய்யக்கொண்டாருக்கு மோட்சம் உண்டு, உய்யக்கொண்டாருனால மணக்கால் நம்பிகளுக்கு மோட்சம் உண்டு, மணக்கால் நம்பிகள் சிஷ்யன்றனால ஆளவந்தாருக்கு மோட்சம் உண்டு, ஆளவந்தார் சிஷ்யன்றனால பெரிய நம்பிகளுக்கு மோட்சம் உண்டு, பெரிய நம்பிகள் சிஷ்யன்றனால அடியனுக்கு மோட்சம் உண்டு, என்னுடைய சிஷ்யன்றனால உனக்கு மோட்சம் உண்டு, உக்காரடா பயலேன்னுட்டாரான். நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு, கட்டாயம் மோட்சம் உண்டு, நீ உன்னுடைய தகுதியை பார்க்க வேண்டாம். விபீஷணன் கூட வந்த நாலு மந்திரிகளுக்கு தகுதியா பகவான் பார்த்தான், விபீஷணனை கொண்டு அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணா போல இந்த குரு பரம்பரையில வந்ததுனாலே என் காரணம் கொண்டு உனக்கு மோட்சம் உண்டு, சும்மா உக்காரடான்ட்டார். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இதை வச்சுட்டுதான் கூறத்தாழ்வான் சொன்ன. அவருடைய கண்கள்ல ஜலம் வழிஞ்சதான். பிள்ளை உரங்காவில்லி தாசருக்கு அவர் ஒரு மல்லர் தலைவன், அவ்வளவுதான். அவர் ஒன்றும் பெரிய பிராமணன்லாம் கிடையாது. ராமானுஜ சம்பந்தம் இருக்கிறதுனால எனக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு விட்டாராம், குதிச்சாராம். அந்த ராமானுஜ இடத்துல இவள் சொல்றா, இக்கரைக்கே சென்றேனும் விபீஷணனை போலே. ஸோ சரி, பிள்ளை உரங்காவல்காச விஷயத்தை கேட்டோம், ராமானுஜர் சொல்லிட்டார் எனக்கு மோட்சம் உண்டெங்கில் உனக்கு உண்டுன்னார். நமக்கு தான் ராமானுஜ சம்பந்தம் கிடைச்சிடுத்தோம்னோ, பெண் பிள்ளை வாக்கியம்ன்ற ஒரு காரணம் கொண்டு ராமானுஜ சம்பந்தம் நமக்கும் கிடைச்சதுனால நமக்கும் மோட்சம் உண்டு. அதனால மோட்சத்தை பற்றி இனி கவலை வேண்டாம், சரியா? சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ராமானுஜா வேற சொல்லிட்டேன் இல்லையா, கேரண்டியா மோட்சம் உண்டு. அப்போ இதுக்கு வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போங்கோ. எப்படி ஜாலியாக இருக்கிறது? பெண் பிள்ளை வாக்கியத்தை ரீகேப் சொல்லிண்டு, விதவிதமாக பெண் பிள்ளை வாக்கியத்தை அன்றைக்கி சொன்னாலே மாற்றி மாற்றி விளையாடிண்டு, அக்கூரை போலே அழைத்து விடுகிறேன் என்றேனோ, விதுரரை போலே அகமொழித்து விட்டேனோ அப்படின்னு சொல்லிண்டு ஜாலியாக ரீகேப் பண்ணிண்டு, பெண் பிள்ளை வாக்கியத்தை ஸ்மரிச்சுண்டு இப்படியே வாழ்ந்துட வேண்டியதான். அதுக்கு டைம் பாஸ் பண்ணுவோம், அவ்வளோதானே. மோட்சம் போக போகிறோம், அதுக்கு டைம் பாஸ் என்னடா பண்ணலாம். இந்த மாதிரி சத் விஷயம் கேட்போம், ஆனந்தமாக சத்சங்கம் கேட்போம், ஜோரா பாகவதம் ராமாயணம் படிப்போம், கிருஷ்ணநாமஜபம் ஜபிப்போம், பெண் பிள்ளை வாக்கியத்தை திருப்பி திருப்பி பாராயணம் பண்ணுவோம், இப்படியே காலத்தை ஓட்டுவோம். ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமானி சுவாமிக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு ஜெய், ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கி ஜெய், ஜெய் போலோ இளையாழ்வார் லக்ஷ்மணமூர்த்தி யதிராஜர் சுவாமி ராமானுஜருக்கு ஜெய். அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் தெரியுமா லேட்டு? இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அங்கே எல்லாம் பேசிட்டு உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப லேட்டாகிடுது. வர வழியில் கார் பிரேக் டவுன் ஆகிடுது, இன்னொரு காரை பிடிச்சி ஆற்றுக்கு வந்து அதுக்குள்ளே நீங்கள் பரபரத்து இதுதான் வேணும். இந்த தாபம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன், நான் நன்னா தான் இருப்பேன், என் தொண்டையும் நன்னா தான் இருக்கும், சரியா? பெண் பிள்ளை அப்பப்போ ஒரு தாபத்தை தூண்டி விடுறா, சென்னை ஃப்ளட்டும் போது தூண்டி விட்டா, அப்பப்போ தூண்டி விடுறா, இன்னைக்கு இப்படி தூண்டி விட்டுருக்கா. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.